நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஜூலியன்.
வணக்கம்.
இப்ப சென்ட்ரல் இங்க பொறுத்தளவுல COVID-19 டிசாஸ்டர் பேமெண்ட் வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்க செய்திகளில் வாசிக்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனா அது என்ன அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் வந்து எங்களுக்கு பொதுவாக இருக்கிறது இல்லை. சொல்லுங்களேன், டிசாஸ்டர் பேமெண்ட்னா என்ன?
அதாவது இந்த கோவிட் லாக்டவுன் காரணமாக வேலை பார்க்கும் அவர்கள் அவர்களுடைய வேலைகளுக்கு போக இயலாத நிலை ஏற்பட்டு அவர்களுக்கு வருமானம் கம்மியாக அல்லது இல்லாமல் போயிருந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பணம் தான் இந்த கோவிட் டிசாஸ்டர் பேமெண்ட்ன்றது. அதுக்கு முக்கியமாக அவர்கள் அந்த அமல்படுத்தப்பட்டுள்ள முழு அடைப்பு அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட நடமாட்டம், அதாவது இஃப் இஸ் லாக்டவுன் ஓ ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட் ஏரியாவில் இருப்பவர்களானால் அவர்கள் அந்த காரணத்தால் அவர்களுடைய வேலைக்கு அவர்கள் போக இல்லாத சூழ்நிலையில் இருந்தால் அவர்கள் இந்த கோவிட் டிசாஸ்டர் பேமெண்ட்டுக்கு விண்ணப்பம் போடலாம்.
சரி, இது தெளிவாக சொல்கிறீங்க. அதாவது இப்போ லாக்டவுன் ஏரியாவில் இருக்கிறது அல்லது மிகுந்த கட்டுப்பாட்டுக்கு உள்பட்ட, இப்போ கொஞ்சம் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ சிட்னியை பொறுத்தளவில் ஒரு 8 உள்ளூராட்சிகள் வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஏரியாஸ் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லையா. அவங்களால வேலைக்கு போகக்கூடாது, போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும்போது இந்த டிசாஸ்டர் பேமெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இதுக்கு யாரெல்லாம் தகுதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுங்களேன்.
அதாவது ஆஸ்திரேலியாவில் அவர்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்க வேண்டும், அத்தோடு அவர்களுக்கு வேலை செய்வதற்கான உரிமையுள்ள விசா இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இங்கு படிக்க வந்திருக்கும் வெளிநாட்டு பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் படிப்பதற்கென்று வந்தவர்கள், ஆனால் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இப்போ அவர்கள் இந்த கோவிட் காரணமாக அவர்களுடைய வேலையை இழந்திருந்தால் அவர்கள் இந்த கோவிட் டிசாஸ்டர் பேமெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு அவர்கள் 17 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அத்தோடு அவர்கள் வசிக்கும் இடம் இந்த கோவிட் லாக்டவுன் ஏரியாக இருக்க வேண்டும் அல்லது வேலைக்கு போகும் இடம் கோவிட் லாக்டவுன் ஏரியாக இருக்க வேண்டும். அப்படியான அவர்களுக்கு இந்த கோவிட் டிசாஸ்டர் பேமெண்ட் வழங்கப்படுகிறது. முக்கியமாக இந்த பிரிட்ஜிங் விசா என்று சொல்வார்கள், 10 பிரிட்ஜிங் விசா, 10 இல்லாட்டா பிரிட்ஜிங் விசா 50, அவர்கள் எல்லாருக்கும் வேலை செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அந்த விசாவை திருப்பவர்களுக்கு. அப்போ அவர்கள் இந்த கோவிட் காரணமாக வேலையை இழந்திருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. வழக்கமாக சென்ட்ரலிங்க் ஆஸ்திரேலியன் பெர்மனன்ட் ரெசிடென்ட் இல்லாதவர்களுக்கு பண உதவி செய்வது இல்லை, ஆனால் இந்த கோவிட் டிசாஸ்டர் பேமெண்ட்ன்றது அவர்களுக்கு வேலை செய்வதற்கு இங்கு உரிமை இருந்தால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம்.
சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ லாக்டவுன் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்களில் யாருக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய தகுதி இருக்கோ அல்லது வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கோ அவங்க இதனால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு டிசாஸ்டர் பேமெண்ட் வழங்கப்படும் அப்படியா?
அவர்கள் அதுக்கு
விண்ணப்பிக்கலாம். இப்போ இதில் வந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ லாக்டவுன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ முடக்க நிலை, அது வந்து சில மாநிலங்களில் சில இடங்களில் வந்து 1 வாரம் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், சிட்னியை பொறுத்தளவில் சில வாரங்கள் இருக்கலாம், மெல்பர்ன்லேயும் பல வாரங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ சில நாட்களுக்கு கூட அந்த உதவி வழங்கப்படுமா?
அதாவது 7 நாட்களுக்கு லாக்டவுன் இருந்தால் 8ஆம் நாள் அவர்கள் வேலைக்கு போக இயலாத நிலை இல்லை வேலையை இழந்திருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். 7 நாட்களுக்குள்ளே என்றால் இல்லை. ஸோ 8வது நாள் அந்த 8 நாட்களுக்குள் அவர்கள் 1 நாளுக்கு கூட வேலைக்கு போக இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை கோரலாம்.
சரி, இப்போ கணவன் மனைவி எடுத்துக்கிட்டான்னா, இப்போ கணவனும் வேலை செய்கிறாங்க மனைவியும் வேலை செய்கிறாங்க, ஆனால் 2 பேராலும் இப்போ வேலைக்கு போக முடியலை இந்த லாக்டவுனு முடக்கனில் இருக்கிறதுனால. அப்போ 2 பேரும் சேர்ந்து 1 பேமெண்ட்டா இல்லை 2 பேரும் சேர்ந்து 2 உதவித்தொகை கிடைக்குமா?
2 உதவித்தொகை கிடைக்கும். அவர்கள் 2 பேரும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அநேகமாக விண்ணப்பித்தால் 3 நாட்களுக்குள் அவர்களுக்கு அந்த முடிவு தெரியப்படுத்தப்படும். அநேகமாக 3 நாட்களுக்குள் அந்த பேமெண்ட் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு.
சரி, இப்போ பொதுவாக வந்து இந்த சென்ட்ரலிங் வழங்குகிற பெரும்பாலான உதவித்தொகைகளில் வந்து நீங்கள் வருமானம், பேங்கில் எவ்வளோ பணம் இருக்குது, என்ன சொத்து வச்சுருக்குற அப்படிலாம் கேட்டு தான் உதவி வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த டிசாஸ்டர் பேமெண்ட்டை பொறுத்தளவில் அந்த மாதிரியான ஒரு இன்கம் அசட், அந்த சொத்து அல்லது பேங்கில் வச்சுருக்கிற சேமிப்பு, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமா?
அந்த 1வது வாரத்துக்கு மட்டும், அதாவது சிட்னி லாக்டவுனுக்கு வந்தது 1ஆம் தேதி, ஸோ 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்கு இடையில் வேலை இழந்தவர்கள் அவர்களிடம் $10,000 மேல் சேவிங்கில் இருந்தால் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் அதற்கு பிறகு அந்த அவைண்ட சேவிங்ஸில் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு இப்போ பார்ட்னர் உழைக்கும் காசு மற்றவரின் கோவிட் டிசாஸ்டர் பேமெண்ட்டை எஃபெக்ட் பண்ணாது. இப்போ பார்ட்னர் கண்டினியூ டு ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் 5000 ரூபா ஃபோர்ட் நைட்டுக்கு உழைத்தாலும் அவர் துணைவர் வேலையை இழந்திருந்தால் அவருக்கு அந்த கோவிட் டிசாஸ்டர் பணம் கொடுக்கப்படும்.
இப்போ இதில் இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ ரெண்டு பேரும் இணைந்து தான் அந்த சேவிங் சேமிப்பு அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் வந்து அதிகமான காசு இருக்குது, ஆனால் கணவர் வந்து வேலைக்கு போகிறாரு, மனைவி வேலை இல்லாமல் போச்சுன்னா அவங்க இப்படி தகுதி பெறுவார்களா?
அவர்கள் தகுதி பெறுவார்கள். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் 50-50% அவர்களிடம் இருக்குது, 10,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் அதை பிரித்தமண்டா 5000 ரூபாய் $5,000 ஆளுக்கு வரும். அதனுடையால் அவர்கள் அந்த கோவிட் டிசாஸ்டர் பேரத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
சரி, அப்படி பார்த்தானா $10,000 மேலே இருக்கிறவங்க வந்து ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிக்க, அதுக்கு பிறகு இருந்தானா அந்த இன்கம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது, அப்படி எடுத்துக்கலாம்.
அந்த முதலாவது வாரத்துக்கு பிறகு அந்த லிக்விட் அசட்ன்றது இல்லை.
இப்போ இன்கம் சப்போர்ட்டை பொறுத்தளவில் இப்போ சென்ட்ரலிங்கிலேருந்து நிறைய பேருக்கு வந்து உதவிகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது தொடர்ந்துன்னு வைங்களேன். இப்போ அப்படியாக வந்து ஒரு உதவி கிடச்சிட்டு இருக்கிறவங்க சில பகுதி நேர வேலை செய்யலாம், பார்ட் டைம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் இப்போதைய இந்த லாக்டவுனால் இந்த முடக்க நிலையினால் அவங்களால அந்தளவு பார்ட் டைம் வேலை செய்கிறது கூட முடியாமல் போகுது, கிடைக்காதுன்னு வைங்க, அதனால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அவர்கள் வந்து இந்த டிசாஸ்டர் பேமெண்ட்னு சொல்லப்படுற உதவிக்கு தகுதி பெறுகின்றார்களா, உதவி கிடைக்குமா?
அவர்களுக்கு இதுவரை எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. ஆனால் நாளைய தினத்திலிருந்து அவர்கள் இந்த லாக்டவுன் காரணமாக அவர்கள் செய்தும் பகுதி நேர வேலையிலிருந்து 8 மணித்தியாலத்துக்கு கூடுதலான நேரத்தை அவர்கள் இழந்திருந்தார்கள். ஆனால் அதாவது 2 வாரத்துக்கு 8 மணித்தியாலத்துக்கு கூடுதலான நேர வேலை நேரத்தை இழந்திருப்பார்களானால் அரசாங்கம் அவர்களுக்கு $200 அவர்களுடைய ஊதியத்தோடு சேர்த்து போடுவதற்காக தீர்மானித்திருக்கிறார்கள்.
சரி, இப்போ நம்ம டிசாஸ்டர் பேமெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்போ எவ்வளவுக்கு உதவித்தொகை அல்லது எவ்வளவு உதவித்தொகை வந்து சென்ட்ரலிங் வழங்குது?
இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் தொடங்கும் போது 20 மணித்தியாலத்துக்கு குறைய வேலை செய்பவர்களுக்கு $325 வாரத்துக்கும் $500 வாரத்துக்கு முழு நேர வேலை செய்வது, அதாவது 20 மணித்தியாலத்துக்கு மேல் வேலை செய்பவர்களுக்கும் கொடுத்தோம். அது August 2, அதாவது இன்றிலிருந்து அந்த தொகை முழு நேர வேலை செய்பவர்கள், அதாவது 20 மணித்தியாலத்துக்கு மேலே வேலை செய்பவர்களுக்கு $750 கிழமைக்கு, 20 மணித்தியாலத்துக்கு குறைந்த வேலை செய்பவர்களுக்கு $450 உயர்த்தப்பட்டு இருக்கிறது.
சரி, இப்போ டிசாஸ்டர் பேமெண்ட் அதை வாங்குறதுக்கு என்ன செய்யணும், அதாவது இதுக்கு வந்து எப்படி வந்து மனு கொடுக்கணும், அதாவது ஆன்லைனில் போகணுமா அல்லது சென்ட்ரலிங் நம்பர் இருக்கணுமா, என்ன மாதிரி?
சென்ட்ரலிங் ஆன்லைன் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் மைகாவூடாக சென்று இந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம். சென்ட்ரலிங் ஆன்லைன் அக்கௌண்ட் இல்லாதவர்கள் மைகாவுக்கு போய் அவர்களுக்கான தேவையான அந்த சென்ட்ரலிங் ரெஃபரன்ஸ் நம்பரை அவர்கள் தங்களுடைய அடையாள அட்டைகளை பாவித்து அவர்களே செய்து கொள்ளலாம். ஆனால் ஆங்கிலத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் 131202, அதாவது 1312 என்ற விளக்கத்தை அழைத்து அவரவர் பாஷையில் அவர்கள் பேசிக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் கிளைம் பண்ண கூடியவர்கள் 1800-2266, மீண்டும் சொல்லுகிறேன், 1800-2266 என்ற இலக்கத்தை கோல் பண்ணி உங்கள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம். ஆனால் அவங்க சென்ட்ரலிங் ப்ரிஃபர்ட் மெதட் இஸ் ஆன்லைன். ஏனென்றால் நீங்கள் ஆன்லைனில் தாக்கல் செய்தால் உங்களோட அடையாளம், அதாவது உங்களோட ஐடென்டிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரூவ் ஆகிறது.
மிக்க நன்றி ஜூலியன் அவர்களே. இப்போ சென்ட்ரலிங் குறித்த தகவலை வந்து இவ்வளவுக்கு எளிய தமிழில் வந்து எல்லாருக்கும் புரியும்படி சொல்கிறது வந்து எளிதான காரியம் இல்லை, அதை கச்சிதமாக செய்துட்ருக்கிறீங்க, தொடர்ந்து அந்த தகவலை தந்துட்டுருக்கிறீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி சார், மீண்டும் சந்திப்போம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.